வணக்கம், என் பெயர் கவிதா. நான் உங்களுக்கு பொன்னியின் செல்வன் கதையை சொல்ல போகிறேன். பொன்னியின் செல்வனை எழுதியது கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். பொன்னியின் செல்வன் 1951லேருந்து 1954 வரைக்கும் கல்கி இதழில் வெளியிட்டிருக்காங்க. பொன்னியின் செல்வனில் மொத்தம் 5 பாகம் இருக்குது. இன்னைக்கு நாம் முதல் பாகமான புது வெள்ளம் அப்படின்ற பாகத்தை ஆரம்பிக்கிறோம். இதில் முதல் சாப்டர் ஆடி திருநாள். நாம் இந்த கதையில 1000 வருஷத்துக்கு பின்னாடி போய் கற்பனை பண்ணி பார்க்க போகிறோம். ஒரு பறந்து விரிஞ்ச ஏரி, அது ஏரின்னே சொல்ல முடியாது, அது கடல். அவ்வளவு பிரம்மாண்டமாக அழகாக ஒரு பெரிய ஏரி. அதோடைய பேர் வீரநாராயணன் ஏரி. அப்போ அது வீரநாராயணன் ஏரி, இப்போ நாம் அதை வீராணம் ஏரி அப்படின்னு சொல்கிறோம். அதை முத தடவை பார்க்குற யாரும் அதோட பிரம்மாண்டத்தை பார்த்துட்டு ஆச்சரியப்படாமல் இருக்கவே முடியாது. அது அவ்வளோ அழகு, அவ்வளோ பிரம்மாண்டம். அன்னைக்கு ஆடி மாதம் 18 நாள் சாயங்கால நேரம், அந்த ஏரி ஓரமாக ஒரு வாட்டசாட்டமான இளம் வாலிபன் குதிரையில் வந்துட்டுருக்காரு. வானர் குலம் அப்படின்ற குலத்தை சேர்ந்தவர் தான் இந்த வாலிபன். இவருடைய பேர் வல்லவராயன் வந்தியத்தேவன். அவர் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்தனால ரொம்ப டயர்டாக தான் இருக்கார். அவரோட குதிரையும் டயர்டாகி ஸ்லோவாக இருக்கு. என்னதான் டயர்டு இருந்தாலும் அந்த ஏரிக்கரை ஓரமாக வந்த உடனே அதோடைய பிரம்மாண்டம் அழகை பார்த்தவொடனே அதை ரசிக்காமல் அவரால் இருக்க முடியல. அவரோட டயர்ட்னஸையும் மறந்து அந்த இடத்த சுற்றி வேடிக்கை பார்த்து அதோட அழகை ரசிக்கிறாரு. அங்கே வெறும் ஏரி மட்டும் இல்லை, நிறைய மரங்கள், செடி கொடிகள், அந்த ஏரியிலேருந்து வர நீரை வச்சு விவசாயிகள் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. வேலை கலப்பு தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக பெண்கள் பாட்டு பாடிட்டுருக்காங்க. அவங்களோட சேர்ந்து அங்கே இருக்க பறவைகளும் பாட்டு பாடிட்டுருக்கு. இதையெல்லாம் நம்ம வந்தியத்தேவன் ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு யோசனை, வீரண ஏரியில் மொத்தம் 74 கணவாய்கள், அதாவது 74 டேம் ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்னு அவர் கேள்விப்பட்டிருக்காரு. அதை எண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்ட அவர் ஒன்று ஒன்றா எண்ணிட்டே வந்து முடிக்கிறார். முடித்த போது அவருக்கு ஒரு ஆச்சரியம், ஆமாம், இது எவ்வளோ பெரிய ஏரி, ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. இதை கட்டினவங்க கண்டிப்பாக திறமைசாலிக மட்டும் இல்லை, அவங்க எதிர்காலத்தை பற்றி நிறைய கற்பனை பண்ணியிருக்காங்க. இது மக்களுக்கு 1000 வருஷம் உதவப்போகுதுன்னு அவங்க யோசித்து இதை பண்ணியிருக்காங்க. சோழர்கள் அதுக்கு மட்டும் பேர் போனவங்க கிடையாது, அவங்க நிறைய நல்ல விஷயங்களுக்கும் பேர் போனவங்க. அப்படிப்பட்ட சோழ குலத்தோட நமக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நினச்சி நம்ம வந்தியத்தேவனுக்கு ஒரே பெருமை. அன்றைக்கு ஒரு சிறப்பான நாள், இப்போ நாம் ஆடி பெருக்குன்னு சொல்கிற நாள் தான் அந்த நாள். அப்போது அவர் நிறைய மக்கள் கூட்டத்தை பார்க்குறாரு. அந்த மக்கள் அவங்கவுங்க குடும்பத்தோட புது துணிலாம் போட்டுக்கிட்டு, அவங்க வீட்டிலருந்து எடுத்துகிட்டு வந்த கட்டுச்சோறு, அப்புறம் சாப்பாடு அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த ஏரிக்கரை ஓரமாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதை அவர் ரசித்து பார்க்கும் போது அங்கே நிறைய பேர் குழந்தைகள் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பெண்கள் பாட்டு பாடி அவங்களுக்குள்ள சிரித்து பேசி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க அழகழகான பூவெல்லாம் தலையில் வச்சுருக்காங்க, மல்லி, முல்லை, செண்பகம் அந்த மாதிரி பூக்கள். இன்னொரு பக்கம் லவ்வர்ஸ்லாம், ஐ மீன் காதலர்கள்லாம் ஜாடமாடையாக அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி அழகான ரம்யமான இடத்த பார்த்துக்கிட்டே வந்த நம்ம வந்தியத்தேவனை பார்த்த அங்கேருந்த ஒரு பாட்டி, ஏன்பா தம்பி ரொம்ப களைப்பாக தெரிகிற, ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி வந்திருக்க போல, இறங்கி வந்து ஒரு வாய் கூட்டாஞ்சோறு சாப்பிட்டு போன்னு பாசமாக கூப்பிட்றாங்க. அதை கேட்ட வந்தியத்தேவன் குதிரையை விட்டு இறங்கி வரார். நம்ம வந்தியத்தேவனை பார்த்த அங்கே இருக்க இளம் பெண்கள் அவங்களுக்குள்ளே பேசி சிரிச்சுக்கிறாங்க. இவரை பார்த்து பார்த்து அவங்களுக்குள்ள காதில் ஏதோ சொல்லி சிரிச்சுக்கிறத வந்தியத்தேவனை கவனிக்காமல் இல்லை, ஆனால் அவர் கண்டும் காணாமல் இருக்கார். என்னதான் வந்தியத்தேவனுக்கு அதெல்லாம் பார்த்து வெக்கம் வந்தாலும் அவர் மனசுக்குள்ள அதை ரொம்ப என்ஜாய் பண்ணுறாருன்னு சொல்லணும். இதை ரசிச்சுக்கிட்டே இந்த வந்தியத்தேவன் எதர்ச்சியாக அந்த நீரோட்டத்தை பார்க்கும்போது அங்கே 7-8 பெரிய படகுகள் வர்றதை பார்க்குறாரு. அதை பார்த்த உடனே சொல்லிடலாம் அது யாரோ பெரிய பதவியில் இருக்கவங்க இல்லை ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்களுடைய படகுகள்னு. அவர் மட்டும் வந்து அதிர்ச்சி அடையில, அங்கே இருக்க மக்கள் கூட்டத்தில் ஒரு சலசலப்பு ஏற்படுது. எல்லாரும் எதிர்நோக்கி எதையோ பார்க்குறாங்க. அப்போது அந்த படகுல இருக்க வீரர்கள் இறங்கி வந்து, ஏன்பா இங்கெல்லாம் உட்காராதீங்க, எல்லாரும் கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு மக்களை அனுப்ப பார்க்குறாங்க. மக்களும் அவங்கள எதிர்த்து பேசாமல் அந்த இடத்த விட்டு சீக்கிரம் கிளம்பணுன்ற முடிவில் வந்துடுறாங்க. இதை ஆச்சரியமாக பார்த்த வந்தியத்தேவன் அங்கேருந்து பெரியவர்கிட்ட, பெரியவரே, யார் இவங்கெல்லாம், ஏன் மக்களை இங்கேருந்து போக சொல்கிறாங்க அப்படின்னு கேட்க அந்த பெரியவர், ஏன்பா தம்பி நீ கவனிக்கலையா, அங்கே நடுவில் இருக்க படகு ஒரு கொடி இருக்குது, அந்த கொடியில் என்ன சின்ன இருக்குன்னு பாரு அப்படின்னு. அதை கவனித்த வந்தியத்தேவன், பனைமரம் போல இருக்கே பெரியவரே அப்படின்னு சொல்ல அந்த பெரியவர் சொல்கிறாரு, பனைமர சின்னம் பழுவேட்டரையர் சின்னம், அது உனக்கு தெரியாதா அப்படின்னு. பழுவேட்டரையர் அப்படின்ற பேரை கேட்ட உடனே நம்ம வந்தியத்தேவனுக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னா பழுவேட்டரையர் ரொம்ப ஃபேமஸ், உறையூருக்கு பக்கத்தில் பழுவூர் அப்படின்ற ஊரை சேர்ந்தவர் தான் பழுவேட்டரையர். பெரிய பழுவேட்டரையர், சின்ன பழுவேட்டரையர் அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க. அவங்க சோழராஜ்யத்தோட ஒரு நல்ல உறவில் இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி கொடியே போட்டுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு நிறைய பவர்ஸ் இருந்திருக்கு. அதுக்கும் மேலே சோழராஜ்யத்தை ஆண்டுக்கிட்டு இருந்த சுந்தர சோழ மகாராஜாவுக்கு அடுத்த லெவல் ஆஃப் பவர்ஸில் இருக்கிறது பெரிய பழுவேட்டரையர். அதனால் அவர் மேலே நிறைய மரியாதை, சில பேருக்கு நிறைய பயமும் இருந்தது. பெரிய பழுவேட்டரையர் அவரோட இளம் காலத்தில் 24 போரில் ஈடுபட்டு எதிரிகளை நேரடியாக சந்தித்து நிறைய வீர செயல்களை செஞ்சுருந்தனால அந்த காலத்தில் அவருக்கு ஈக்குவலான வீரர்களே இல்லைன்ற அளவுக்கு பேர் பெற்றிருந்தார். அதனால தான் பழுவேட்டரையர் அப்படின்ற பேரை சொன்னதும் வந்தியத்தேவனுக்கு உடனே அவருக்கு அவரை பற்றி தெரிஞ்சிருச்சு. இப்போ பெரிய பழுவேட்டரையருக்கு 50 வயசு ஆயிடுச்சு. இப்போ அவர் போர்லெலாம் ஈடுபடுறதில்லை. ஆனால் சோழராஜ்யத்துடைய பெரிய பதவிகளை அவர் பார்த்துக்கிட்டு வர்றாரு. ஒரு ட்ரெஷரியாக கூட அவர் இருக்கார். எந்த அளவுக்குன்னா சிற்றரசர்கள்கிட்ட இவ்வளோ பணம் வாங்கணும், இவ்வளோ டேக்ஸ் நீங்கள் கொடுக்கணும்னு நியமனம் செய்கிற அளவுக்கு அவருக்கு பவர்ஸ் இருந்திருக்கு. இதெல்லாம் நினச்சி பார்த்த நம்ம வந்தியத்தேவனுக்கு ஒரே ஆர்வம். ஏன்னா நம்ம இத்தனை வருஷம் கேள்விப்பட்டிருக்க பழுவேட்டரை பற்றி நம்ம பார்த்து அவரை நேரில் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. இது வந்த உடனே வந்தியத்தேவனுக்கு இன்னொரு நினைப்பும் வருது, நாம் ஏன் இங்கே வந்தோம், யார் நம்மளை இங்கே அனுப்பி வச்சாங்க அப்படின்னு. காஞ்சியில் இருக்க ஆதித்ய கரிகாலர் அவருடைய தந்தையான சுந்தர சோழருக்கும் தங்கையான இளைய பிராட்டிக்கும் ஒரு சீக்ரெட்டான மெசேஜை நம்ம வந்தியத்தேவன்கிட்ட கொடுத்து இதை கொண்டு போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி தான் அனுப்பி வச்சிருக்கார். ஆதித்ய கரிகாலர் சுந்தர சோழருடைய மூத்த மகன். சுந்தர சோழர் ராஜாக்கு அப்புறமா சோழராஜ்யத்தை ஆளப்போகிற பதவியில் இருக்கவர் தான் ஆதித்ய கரிகாலர். அதனால் ஆதித்ய கரிகாலர் கொடுத்த வேலை வந்தியத்தேவனுக்கு ரொம்ப முக்கியம். ஆதித்ய கரிகாலர் இன்னொரு விஷயமும் சொன்னார், வந்தியத்தேவா நீ பெரிய வீரன், உன்னை நான் ரொம்ப நம்புகிறேன். நீ போகிற இடத்துல எந்த வம்புலையும் ஈடுபடாமல் எந்த பிரச்சனையிலையும் தலையிடாமல் இந்த மெசேஜை ஜாக்கிரதையாக கொண்டு போய் அப்பா கிட்டேயும் தங்கக்கிட்டேயும் சேர்த்துடு, இது யாருக்கும் தெரியக்கூடாது, ரகசியம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. முக்கியமாக பழுவேட்டரையர்களுக்கும் மதுராந்தகருக்கும் இது தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நினைவுக்கு வந்ததும் நம்ம வந்தியத்தேவன், ஐயையோ இதுக்கு மேலே இங்கே நின்னோம், ஆர்வத்தில் எதையாவது சொல்லி பழுவேட்டையர்கிட்ட மாட்டிக்கிட்டால் வந்த காரியம் கெட்டு போயிடும்னு நினச்சார். அதனால் அங்கேருந்து நகரவும் செஞ்சார். பக்கத்தில் கடம்பூர் சம்புவரையர் மாளிகையில் இன்னைக்கு ராத்திரி தங்கிட்டு நாளைக்கு ஒரு புது குதிரையை வாங்கிக்கிட்டு நம்ம பிரயாணத்தை தொடரலாம் அப்படின்னு முடிவெடுத்தார் நம்ம வந்தியத்தேவன். இதோடு இந்த சாப்டர் முடியுது. சரி, அப்படி என்ன சீக்ரெட் மெசேஜ் ஆதித்ய கரிகாலர் அவரோட அப்பாக்கும் தங்கைக்கும் எழுதி அனுப்பியிருக்காரு? பழுவேட்டரையருக்கும் மதுராந்தகருக்கும் இதில் என்ன சம்பந்தம் அப்படின்றத வரப்போகிற எபிசோட்ஸில் பார்க்கலாம். நன்றி.